திருக்குறள் வந்து என்ன பண்ணல, என்ன நூல் கிடையாது, அப்போ ஒரு சேயம் கிடையாது. அப்போ ஒரு சேயம்னா புருஷனால் செய்யப்பட்டது இல்லை, கடவுளால் சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அது பேர் வாங்கவே இல்லை. அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் ஒரு மனிதர் தான் அதை செய்கிறார். அந்த மனிதர் எப்படி இருந்தாருங்கிறது வேற. ஒருத்தர் கேட்பார், நமக்கு நம்மக்கிட்டே ஒரு மன்றம் சார்ந்த ஒரு உறுப்பினர், திருவள்ளுவர் அருள் ஒழுகணும் முகமால்ல இருக்கணும் இப்படிலாம் வீரமாக போட்டுக்கிறீங்களேன்னாரு. உனக்கு முதல்ல அறிவு இருந்தால் தானே கோபம் வரும், அறியாமையில் வர்ற கோபம் வேற. முதல்ல கோபம் எங்கே வரணும் அப்படின்னா அறிவாளிக்கு வரும், ஆனால் அறிவாளி கோபத்தை வெளிப்படுத்த மாட்டான். அதாவது வந்து முட்டால் கோபத்தை வெளிப்படுத்திடுவான். இப்போ நானும் நிறைய சமயத்தில் முட்டால் ஆகிடும், ஏன்னா எதிர இருக்கிற முட்டாளாக இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், அதில் வந்து அதில் அந்த அந்த மாதிரி தான் அதில் போகும். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய தேடலை தெளிவுபடுத்திய ஒரு நம்மை போன்ற ஒரு மனிதர், நான் நாயன்மார்களே அப்படி தான் சொல்லுவேன். இப்போதைக்கு திருவள்ளுவர் மட்டும்தான் இப்போ இப்படி சொல், முதல்ல தேவையாக சொல்ல வேண்டியது இருக்குது. இவர் அப்போ ஒரு சேயம் செய்யலை, அப்போ இவர் மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. இந்த மனிதர் ஒரு நூலை செய்யும் பொழுது பெரிய அளவில் திரட்டுகிறார், அல்லது அவரை வந்து அடைந்திருக்கிறது, அல்லது அவருக்கு அது புலனாகிறது. இந்த எல்லாத்தையும் சேகரித்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட தத்துவத்தை எழுதி மறுப்பு சொல்கிற வேலையை தமிழ் உலகம் ஏறக்குறைய வந்து கிபி 13 வரைக்கும் கையில் எடுக்கலை. முன்னெல்லாம் பார்க்கணும், போய் கொம்பு நடுற வேலை நம்ம வேலை இல்லை, அது மணிமேகலை செஞ்சுருக்காங்க. மணிமேகலை போய் கொம்பு நடுவா, கொம்பு இல்லை குச்சி நட்டு வாங்கடா சண்டைக்கு, உனக்கு என்ன, நீ என்ன தத்துவம் பேசுகிறேவா, என்னைத்தான் உயர்ந்ததுன்னு பேசுனது பௌத்தம். அதுக்கப்புறம் அதை சமணமும் பண்ணுது. அப்படி தான் நீங்கள் 5 பெருங்காப்பியங்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சதுக்கம் அல்லது 4 மூல சந்தியில் வந்து ஒரு கொம்பை நட்டு, நீங்கள் வாங்க, நான் தான் உண்மையானது, நீங்கள் முடிஞ்சால் என்னோடய போட்டி போட்டு உங்கள்தை நிலைநிறுத்திங்க, இல்லைன்னா நீங்கள் தோத்தி என் பின்னாடி வாங்க. இதுக்கு தான் முதல்ல இந்த மாதிரி சண்டை ஆரம்பிக்கும். எங்கேயாவது சைவம் இந்த சண்டையில் போச்சா அப்படின்னு கேட்டால், நீங்கள் பின்னாடி சமணத்தை அழிச்சிங்களே அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது அந்த வரலாறுக்கு முன்னாடி போகிறேன் இப்போ நான். அதுக்கு ஏன், அது வந்து அரசியல் உருவான பிறகு எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் தொடக்கத்தில் சைவம் இப்படி தன்னை நிலைநாட்டி கொண்டதாக, தன்னை போய் மற்ற சமயத்தோடு போட்டி போட்டு கொண்டதாக மெய்கண்டார் வரைக்கும் தத்துவ வரலாற்றில் இடம் இல்லை. திருஞான சம்பந்தர் போய் சண்டை போட்டு தத்துவம் உயர்ந்ததுன்னு சொல்ல போகல, சமணர்கள் எது உயர்ந்ததுன்னு சொல்ல வைக்கிறாங்க. அவர் அங்கே போனது எதுக்குன்னா, சமணத்தின் மூலமாக மக்கள் வாழ்க்கை வந்து சரியாக இல்லை, சைவ திருக்கோயில்கள் பயன்பாட்டில் இல்லை, இது சிக்கலாக இருக்குதுன்னு அந்த அம்மா கூப்பிட்றாங்க. சைவத்தை வந்து தத்துவம் உயர்ந்தது நிலைநாட்டை கூப்பிடல, அவங்க பாண்டி நாட்டை விளங்க வைக்க தான் கூப்பிட்றாங்க. அப்போ வாதத்தில் வந்து உங்களுக்கு எது உயர்ந்த தத்துவன்ற சிக்கல் வருது, அதை பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சேக்கிழார் கொண்டு போகிறார். நான் இப்போ சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அந்த இதில் போனீங்கன்னா நேரம் போயிடும். இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்தர் கூட வலிந்து பேசி தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டவில்லை. எதுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவருடைய தேவாரம் அல்லது திருக்கடை காப்புக்குள்ள எங்கேயாவது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வைதிகத்தை அல்லது வேற பம்பு சண்டையாக பேசுகிற விஷயத்தை இணைக்கலை. அதனால் வைதிக சார்புடையவர்னு அவர் ஆயிடுறார். ஆனால் சமணத்தையும் பௌத்தத்தையும் கண்டிக்கிறார். அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ திருஞான சம்பந்தர் கண்டித்த இந்த முறையை மெய்கண்டார் மேற்கொள்ளவில்லை. அதனால தான் அதை சொல்ல வந்தேன், தத்துவம் பேசும்பொழுது. ஆனால் அருள்நந்தி சிவாச்சாரியார் பரபக்கம் சுபக்கம்னு எழுதுகிறார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? மற்ற தத்துவவாதிகளை பட்டியல் படுத்தி நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னவர் அருள்நந்தி சிவம். அவர் தான் சிவஞான சித்தியாரில் பரபக்கம் சுபக்கம்னு எழுதுறது. அதுதான் வடமொழி மரபில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வபட்சம் செய்து சித்தாந்தம் செய்தல். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் என்ன சொன்னானோ அதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டி அதை மறுக்கிறது சித்தாந்தம். மற்றவர்களுடைய கொள்கையை எடுத்து காட்டுறது பூர்வபட்சம். இந்த பூர்வபட்சம் மற்றவங்க கொள்கை, ஏன் கொள்கை சுபட்சம். அந்த பரபட்சம் அப்படின்னு சொல்கிறது பூர்வபட்சத்தை தமிழில் பரபக்கம்னு எழுதுறார் சிவாச்சாரியார் அருள்நந்தி. அதுக்கப்புறம் சுவபக்கம் அப்படின்னு சொல்கிறத சுபக்கம்னு தெளிவாக எழுதுறார். இது சிவஞான சித்தியாரில் அவர் கையாண்ட முறை. அதுக்கப்புறம் தான் அதை சிவஞான முனிவர் பின்னாடி எடுக்கிறார் 17. இப்போ அருள்நந்தி சிவம் வழங்கிய இந்த முறை மெய்கண்டாரில் இல்லை, அதுதான் முக்கியம். அதனால தான் ஒரு நூலுக்கு எல்லாரும் எப்போ உரை எழுதுவான் தெரியுமா, யாரும் என் நம்மளை அவர் திட்டலன்னு தெரியணும், நம்மளை அவர் திட்டல. அதனால் சிவஞான போதத்துக்கு கிறித்துவர்களும் உரை எழுதியிருப்பார்கள், வேதாந்தியான வடிவேலு செட்டியார் உரை எழுதியிருக்கிறார். எதுக்கு? சிவஞான போதத்துக்கும் திருக்குறளுக்கும். அப்போ யாரையும் திட்டலை அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிடுதுன்னா அந்த நூல் பொது நூல் ஆகுது. வேறு யாரையாவது திட்டிட்டிங்கன்னா அந்த நூல் வேறு இடத்துக்கு போகுது. இந்த அணுகுமுறை திருக்குறளில் தான் முதல்ல கையாளப்படுகிறது. பௌத்தத்துக்கே இது ஒரு அறைகூவல், அப்படி தெரியல யாருக்கும். ஏம்பா வம்பு சண்டைக்கு வராதிங்கப்பா, முதல்ல அந்த தப்பு இல்லாது உயிருக்கு கருணை பேசுகிறீங்க, அது அகிம்சை பேசுகிறீங்க, அடுத்தவனையாக வம்புக்கு இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல ஒரு நூல் செய்கிறான்னா இதுவே பௌத்தத்துக்கு மாற்று. ஒரு நூல் சொல்ல வருகிற முறை வேறு கொள்கையை பின்பற்றுகிற முறையில் செல்லாமல் மாற்றி சொல்லும் பொழுதே அந்த அந்த தத்துவத்தினுடைய போக்கு பிடிக்கவில்லை என்பது பொருள். அதையும் நான் சொல்லுவதற்கு அதில் எங்கேயும் ஏமாறக்கூடாது. உங்களுக்கு அந்த கவனம் புரியுதா? இந்த ராஜாவை பற்றி சொல்லுவாங்க, இந்த ராஜா புகழுக்கே ஆசைப்பட மாட்டார், புகழுக்கே ஆசைப்பட மாட்டார்னு அதை பற்றியே சொல்லினிருந்தா அது ஒரு புகழ் இல்லை, அந்த தோஷம் வந்துடக்கூடாது. இந்த குற்றம் வராமல் மிக கவனமாக திருக்குறள் செல்லுகிறது. எந்த குற்றம் வந்துடக்கூடாது? நான் மற்றவனை எது தப்புன்னு சொல்கிறேனோ அதை என் நூலுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆனாலும் அவர் திணறது அந்தனர் வகையில், அதனால தான் அந்தனரை புரிஞ்சிக்கிறதே திருக்குறளுக்குள்ளே ரொம்ப கடினமாக இருக்குது. நான் கொஞ்சம் ரெண்டு நாளாக சொல்லிட்டு வந்தது அதுதான். அப்போது ஒரு நூல் செய்கிற அணுகுமுறையில் இதுதான் வந்து ராமலிங்க அடிகளாக இருக்குது. நடுவில் யாருக்கும் அந்த சிக்கல் வரலை, ஆனால் வருது. அது எப்படி வருதுன்னா அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வச்சு வருது. யார்? திருஞான சம்பந்தருக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் திருமுறைக்குள்ளே வேள்வியை வலியுறுத்தவே இல்லை, எங்கேயுமே வேள்வி செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் வேள்விக்கு அவர் எதிரானவர் இல்லை. திருக்குறளோட அந்த அந்த போக்கு அவர்கிட்ட அந்த இடத்துல இருக்குது. ஆனால் சமணம் பௌத்த வரும்போது காட்டமாக இருக்கிறார். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அதுக்குள்ளே போய் தான் முடிவெடுக்கணும். அதனால் திருஞான சம்பந்தர் எதிரிகளை கண்டிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் தான் நல்லாவே கண்டிச்சிருக்கிறார. ஆனால் அவர் சொன்ன சொல்லுக்கு அன்றைய கால அர்த்தம் புரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி அவன் பண்ணுற வேலையை அவர் மேலே சொல்லிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு திருஞான சம்பந்தர் வேள்வி செய்யின்னு சொல்லலை. இப்போ திருஞான சம்பந்தருக்கு ஒரு நெருக்கடி வருது. என்ன நெருக்கடினா, பணம் போய் கேட்குறார். எங்கள் திருவாவடுதுறையில் எதுக்கு கேட்குறாருனா, அப்பா வேள்வி செய்கிறது காசு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த நெருக்கடி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ தான் வேள்வி செய்யணும் யாரையும் சொல்லலையே, இப்போ போய் நீ வேள்வி செய்கிறது காசு கேப்பியாக பார்க்கலாம் பா அப்படின்னு கடவுள் ஒரு போட்டி வைக்கிறான். இதுதான் கடவுளோட போட்டி. கடவுள் என்ன போட்டி வைப்பார்னா, நீங்கள் எதை நினைக்கிறீங்க அதில் தெளிவாக இருக்கிறீங்களா, இதுதான் முதல்ல இருள் தீர எண்ணிச்செயலுக்கு போகும். இந்த இருள் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் பெருசாக யார்கிட்ட இருக்குது, சின்னதாக யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய வரலாறு. அதை நான் இன்னும் போக போக தெளிவாக சொல்லிடுறேன். இருள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரியுமா புரிஞ்சிக்கணும், இப்போ அமாவாசை இருட்டு அதில் ஒரு விளக்கு ஏற்றுறீங்க, அமாவாசை இருட்டை புரிஞ்சிக்கிறது ஒரு இருள். வெளியில் போயிட்டீங்க, இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, இது ஒரு இருள். இங்கே வந்து விளக்கு துணை செஞ்சு நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க. இப்போ நல்ல வெயில் காய்தான் மூடிட்டுருக்குதா, காயுது. அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றினா விளக்கு தெரியும், விளக்குனால எதுவும் தெரியாது. சூரியன் தான் காட்டுறாருல்ல, இங்கே விளக்குனால நமக்கு தெரியுது. வெளியில் போய் விளக்கு வச்சிங்கன்னா விளக்கே தெரியும். இந்த மாதிரி இருளை புரிஞ்சிக்கணும். இருளை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருட்டு அப்படிங்கிறத பார்க்கறது, அதில் வெளி விளக்கு வச்சு பொருளை பார்க்கலாம். இப்போ அதில் வந்து இங்கே நாம் இருக்கிறது ரொம்ப இருட்டு, வெளியில் இல்லை, வெளியில் இல்லை சுத்தமாக. ஆனால் இங்கே இருக்கிற இருட்டை இந்த விளக்கு வெற்றி கொள்ளுது. ஆனால் இந்த விளக்கை எது வெற்றி கொள்ளுதுன்னா சூரிய ஒளி வெற்றி கொள்ளுது. அப்போது இருட்டு எங்கேயும் இருக்குது, நீங்கள் சூரியன் வர வரைக்கும் இருட்டு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தான் சூரியனையே முதல்ல கடவுளாக வச்சு பாடினது. ஆனால் திருவள்ளுவர் எந்த இடத்துலையாவது சூரியனை இழுத்து வச்சிருக்காரான்னு பாருங்களேன், இருட்டை பற்றி தெளிவாக பேசுகிறார். ஏன்னா நான் இது இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது, நேற்று நிறைய சொல்லியிருப்பேன், அதுக்காக பாருங்கண்ணே. இன்றைக்கி போய் கதிரவன் அல்லது உதயன் அப்படிங்கிறத பற்றி எங்கேயாவது கொடுத்துருக்கிறாரா, எந்த மாதிரி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா அதை பற்றி நாம் சிந்திச்சுக்கலாம். ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்ல அடைவில் பாருங்கன்னு சொல்லாதீங்க. எதுக்கு இதை சொல்லனா, சில இடங்களில் மிக கவனமாக அவர் தன்னுடைய நூலை, சில இடங்கள்னால் அவர் அது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அவருடைய கவனம் நமக்கு தெரிகிறது. அதில் நிறைய முடிஞ்சுது. இப்போ திருவள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்த தத்துவமாவது சோதனையாக மாறக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு பொதுமை நூலாக இந்த நூலை செய்யணும். எவ்வளவு பெரிய கவனம் பாருங்கள். எந்த நூலையாவது, நான் சொல்கிறது சொற்பொழிவாளர்கள் அரசியல்வாதி மாதிரி சொல்லலை, பொதுவான நூல் அந்த மாதிரி சொல்லலை. இவ்வளோ தத்துவம் இருக்குது. எவ்வளோ தத்துவம், ஆசிவகம், பௌத்தம், சமணம், சார்வாகம், இவ்வளோ தத்துவம் குறைந்தபட்சம் இவ்வளோ இருக்குது. அன்னைக்கு இவ்வளவு தத்துவங்களையும் உள்வாங்கி எங்கேயாவது ஒரு புள்ளி வச்சாரா அப்படின்னா, மெய்கண்டாராவது ஒரு புள்ளி வச்சுருப்பார், ரெஃபரன்ஸ் வச்சுருப்பார். மெய்கண்டார் வந்து என்ன பண்ணுவார்னா, மண்ணும் மறையின் இயல் மறந்தாய் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். இருக்கு அப்படின்னு வேதத்தை ரெண்டு இடத்துல தன்னை மேற்கோள் கொடுக்குறார். அதனால் வழி அளவை அவர் ஏற்றுக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் ஒரு வழி அளவைக்குள்ளேயும் போகல, இன்னொன்று என்ன பண்ணலை, மறுக்கிறதுக்காகவும் யாரையும் சுட்டலை. இது மிகப்பெரிய சாமர்த்தியம். பொதுமை இங்கே தான் விளையுது. பொதுமை வந்து வேற எங்கேயும், அது மற்றதெல்லாம் வந்து பொதுவில் நம்ம சொல்கிறது. யாரையும் சுட்டுவதற்கு என்று, அதாவது கொள்கையாளர்களை, ஒரு முறையை திருக்குறள் எங்கேயும் பதிவு செய்திருக்கவில்லை அப்படிங்கிறது அதனுடைய நேத்தை சொன்ன அந்த அறிவாராய்ச்சியோட நட்பியல் ஒரு நட்பியல் நூலாக அது இருக்குது அப்படிங்கிறதோட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ திருக்குறள் ஒரு சமய நூலாக வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் காரணம். எந்த சமயத்தையும் அது என்ன பண்ணல, தொட்டுட்டதுனால், தொட்டுட்டு இருந்தால் அது சமய நூல் இல்லை, சமய நூல் ஆயிருக்கும். ஏன்னா இவர் தொட்டுட்டு இவர் ஒரு சமயம் சொல்கிறார் நாயிடம். அதே சமயத்தில் திருக்குறள் சமய நூலாக இல்லையான்னு இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு திருக்குறள் வந்து ஊழ் பற்றி பேசுது. உங்களுக்கு தெரியும், ஊழ் அப்படிங்கிற சொல் வந்து பௌத்தம் சார்ந்து தமிழில் தரப்பட்ட சொல். அவங்க சொல்கிறாங்கல்ல பவச்சக்கரம், அந்த 12 ஆரம், அந்த புரிய வைக்கிறதுக்கு அது சார்ந்து பிறப்பு தொடர்பை விளக்குவதற்கான ஒரு செயலை ஊழ் என்ற சொல்லால் திருவள்ளுவர் குறிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனால் பௌத்தத்தை சொல்லலை, அந்த தத்துவம் அந்த வார்த்தையில் நினைக்கப்படுகிறது. எந்த தத்துவம், பௌத்தம். வினை பௌத்தந்தான் முழுக்க 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 வைதிகத்துக்கு முதல்ல வெளியே போனது. மற்றதெல்லாம் கொஞ்சம் வைதிக சார்பில் அப்படி இப்படி பசையில் தான் இருக்கும். இப்போ சமணம் கூட இப்போ ஏன் அதுக்காக ஒரு சொல்லை தயார் பண்ண திருவள்ளுவர் வினை அப்படிங்கிறத மற்ற எல்லாரும் சொல்கிற பிறப்பு சார்ந்த கொள்கைகளை பதிவு பண்ணுறதுக்கு வினைங்கிற சொல் உதவுது. ரெண்டையும் சேர்த்து ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் காரணம். தாம்பு கயிறு மாதிரி ஊழ்வினை. தாம்பு கயிறுனா தாம்புனாலும் கயிறு, கயிறுனாலும் தாம்பு. வாசக்கதவு வாயில்னாலும் கதவு, கதவுனாலும் வாயில். அந்த மாதிரி ஊழ்வினை அப்படிங்கிற சொல்ல திருவள்ளுவர் கொடுக்குறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை பேசப்பட்டிருக்கிற பிறப்பு சார்ந்த செயல்களுக்கான மூலம் அது பௌத்தத்தால் சொல்லப்பட்ட வகையிலேயும் என்னால் பார்க்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் சொல்லிய வகையிலேயும் என்னால் பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை அல்லது பதிவு. அதான் அதனுடைய ஆழம். இப்போ திருவள்ளுவர் நூலுக்குள்ள ஊழ்வினை, அறவாழி அந்தணன், இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும். ஊழுக்கான வெற்றியில் அறவாழி வர்றார், வினைக்கான வெற்றியில் வேலையில் அந்தணன் வர்றார். அந்தனனை பொறுத்த வரைக்கும் வினையை வெற்றி கொள்றதுக்கு அவர் சொல்லலை. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு இது நடக்கும்னு வியாபாரத்தில் வர்றாங்க. அப்போ ரெண்டு பேரையுமே அவர் இணைக்கிறார். யார்? திருவள்ளுவர். ஊழ்வினையையும் அறவாழி அந்தனனையும் நீங்கள் அப்படி ஒரு இணையாக பார்த்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த மேஜர், அதாவது மிகப்பெரிய ஆதிக்கமுடைய ரெண்டு பிரிவாக பிரிச்சிடறார். அது வைதிகம் மட்டும் இல்லை, வைதிகத்தோடு அரணாக இருந்த அத்தனை தத்துவங்களும் எதுக்குள்ள அடங்கும்? அந்தனனுக்குள்ள அடங்கும், வினைக்குள்ள அடங்கும். இந்த பக்கம் டோட்டலாக எதிரில் போய் நின்ன பௌத்தம், அது அறவாழியிலையும் ஊழிலையும் அடங்கும். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், சிந்தசிஸ் பண்ணுறார். ஆனால் அவங்கள மறுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தலைங்கிறது தான் அதை விட கவனம். இதை நீங்கள் இந்த நுட்பத்தை எப்படி தெரியுமா உணரணும், இது வள்ளலார் வாழ்க்கையில் தான் அந்த நுட்பத்தை உணர முடியும். திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில் உங்களுக்கு உணர தெரியாது. ஏன்னா இப்போ சொன்னேன் நல்ல வேல்விக்கு பணம் கேட்டாரா இல்லையான்னு. ஆனால் வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் அதை உணரலாம். அவர் வந்து சத்திய ஞான சபையை வெளியில் இருந்துக்கிட்டே கட்ட வைக்கிறார். சத்திய ஞான சபை வடலூரில் இருந்த அந்த சத்திய ஞான சபையை வெளியில் இருந்துக்கிட்டே கட்டுறார். அந்த அளவுக்கு ஆற்றல் உடையவர்னு சொல்ல வரேன். அவர் எதனால் கட்டினார், எப்படி கட்டினாருன்னு அப்புறம். ஆனால் அங்கே வந்து அவருடைய வழிபாடு கொள்கைக்கு எதிராக ஒரு பிராமணர் வந்து உள்ளே புகுந்த பிறகு அவரை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணலை. அதே சமயத்தில் போய் சண்டை போட்டு நான் தான் ஒரு ஆலயம் போடலை, என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டி சாவி ஏற்றுட்டு வாங்கினார். இது ஏன் நடந்தது அப்படின்னா, மன ரீதியாக எந்த இடத்தில் அழுத்தம் வருகிறதோ அங்கே நீங்கள் இன்னார்னு வந்துடும், உங்கள் பொதுமை அவுட் ஆகிடும். திருவள்ளுவருக்கு பிறகு பொதுமையை எல்லா வகையிலேயும் மிக கவனமாக கையாண்ட வாழ்க்கை வள்ளல் பெருமானுடைய. மற்றவங்களாம் அதில் மைனஸில் கொஞ்சம் வந்துடுவாங்க. அது ரொம்ப அழுத்தமான அல்லது ஆழமான ஒரு புரிதலோடு கூடியது. அதுதான் திருவள்ளுவருடைய நிலைப்பா. அதனால தான் வள்ளுவர் வந்து வள்ளலார்கிட்டையும் வாழறார். வள்ளுவர் நடுவில் வந்து போவார், ஆனால் வள்ளலார்கிட்ட முழுமையாக இருப்பார். என்ன இதில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு ஒரு வகையில் வேலை பார்த்தாலும் இந்த திருக்குறளினுடைய அந்த பொதுமைத்தன்மை அப்படிங்கிறது, எல்லா வகையிலையும் கவனப்படுத்தப்பட்ட அந்த பொதுமைத்தன்மை அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மெய்ப்பொருளியல் முடிவுகளை சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பார்த்தப்ப தான் பொருள், கருவி, காலம், வினை, இடம், இருள், இந்த ஆறும் வந்து அடிப்படை பொருள்கள், அடிப்படை புலன் கடந்த பொருள்கள் அல்லது அப்பாலை பொருள்கள் என்ன, இதுக்கு தான் வந்து மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு நாங்கள் தத்துவத்தில் எழுதுவோம். பொருள், கருவி, இந்த பொருளுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். நீங்கள் சொல்கிற 36 தத்துவமும் அதில் அடங்கிடும். அதுக்கப்புறம் கருவி, அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் வினை, அதுக்கப்புறம் இடம், அதுக்கப்புறம் இருள். இருளை வந்து பட்டியலாக சொல்லலை அவர். இந்த பொருள், கருவி, காலம், வினை, இடம் ஒரு தொகுப்பு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருள் தீர. அப்போது ரெண்டு பொருள் இங்கே வந்துருச்சு. எந்த பொருள்? சைவ சித்தாந்தத்தை படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா மாயையும் ஆணவமும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கூடாது. பின்னாடி உங்களுக்கு மாயைனா புரியுங்கிறதுனால அதை சொன்னேன். இல்லைன்னா திருவள்ளுவருடைய கணம் வந்து வீணாக போயிடும். அது வந்து கவனமாக இருக்கணும். இதில் பொருள் இது வந்து எதோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாசுவர், மகாவீரர், அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதகாத்தியாயனர், அதுக்கு முன்னாடி இருக்கிற கேசகம்பலியோட பார்க்கணும். அப்போ தான் திருவள்ளுவர் காலத்தில் இருப்பீங்கன்னு அர்த்தம். இல்லாட்ட இன்னைக்கு மடத்து காலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடும். அப்புறம் நான் மடம் ஏன் சொன்னோன்னா சித்தாந்தத்தோட அடையாளம், அவங்களாம் சைவ சித்தாந்தத்தோட அடையாளம், அதனால் மடம்னு சொல்கிறேன் அடிக்கடி. அதனால் வந்து நீங்கள் தெளிவாக அதுக்குள்ளே புரிஞ்சிக்கிட்டே வந்துடணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக இந்த திருவள்ளுவர் இருள் தீர்றதுக்கு ரொம்ப எல்லாமே அப்படிங்கிறார். இந்த எல்லாத்தையுமே இருள் தீர்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் அடுத்ததை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருள் அப்படிங்கிறது அவருக்கு எந்த மாதிரியான பொருள்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு பொருள் முடிவு. இது வந்து இருள்ங்கிறது ஒரு பொருள் தான், அதில் ஒன்று நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்கு மாணிக்கவாசகர் இன்னும் அதாவது மாணிக்கவாசகர் தான் வந்து அச்சோபதிகத்தில் ரொம்ப தெளிவாக பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து எல்லாம் சொல்கிறார். அவருக்குள்ளே போனீங்கன்னா அந்த இருள் அப்படிங்கிற பயன்பாட்டுக்குள்ளே இந்த திருவள்ளுவர் சொல்கிற அந்த அடிப்படையை நீங்கள் உணர முடியும். திருஞான சம்பந்தரும் இருள் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு, நேரடியாக சொல்லலை, ரொம்ப அழகாக தீவினைன்னு சொல்கிறார். நீங்கள் தீனா வெளிச்சம் நினைக்கிறீங்கள, தீமைன்றப்ப அது இருட்டு. உடைய ஒரு சொன்னார் பாருங்கள், விளக்கு அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்துறாங்க, இருட்டோட சேர்த்தே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் அந்த சொற்பொருள் அந்த திருக்குறள் எடுத்து காட்டினார். அப்போது தீங்கிறது விளக்கு மட்டும் இல்லை, அதுக்கு நேர் எதிரான இருட்டையும் குறிக்கிற சொல்லு தீமைங்கிற பொருள் தரும்போது. அதானே, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீ இன்னும் அஞ்சப்படும். அப்போ ரெண்டு தீயால் இருக்குது, ஒரு தீ இருட்டு, இன்னொரு தீ வெளிச்சம் ஒளி அப்படிங்கிற அது அந்த பொருளில் நீங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம். கொடிக்கவி அப்படிங்கிற நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வார்த்தை தெரியும். இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருள் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து காட்டினார். அதில் ஒன்று அந்த கூடுதலான அந்த திருக்குறளை சொல்லிடுறேன். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆர் இருள் உயித்துவிடும். அதுவும் இருட்டை வந்து ரொம்ப செறிவான இருளாக சொல்கிறார். செறிவான இருள், இந்த செறிவான இருள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடணும். எப்படி மெனக்கெடணும்னாக்கா, கண்ணை நல்லா மூடாமல் நல்ல வெளிச்சத்திலிருந்து உடனடியாக ஒரு பெரிய இருட்டுக்கு போனீங்கன்னா நல்லா தெரியும். அது கொஞ்ச நேரம் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இருள் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு இருக்கிற இருட்டு அதுதான் ஆரிருள் அப்படின்னு அதுக்கு சொல்கிறார். ஏன் ஆறுனா, நீங்கள் கண்ணை மூடிட்டு திறக்கலை, இப்போ கண்ணை திறந்துக்கிட்டே இருளை பார்க்குறீங்க. அது வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நல்ல இருட்டு வந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு கலக்கம் இருக்கும். அந்த கலக்கம் தான் ஆறுருள் அப்படிங்கிறது மூலமாக சொல்ல வர்றது. இப்போது இந்த அடக்கம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லும்பொழுது, அடக்கம் உடைமை அது கொஞ்சம் பெரிய இடத்துல தான் வைக்கிறார். அடிமைத்தனத்தை சொல்லாத அடக்கம் சொல்கிறது வந்து ரொம்ப கடினம். அதாவது வந்து அடிமை அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிழுக்கை வாரினும் பால் கொள்வர் அடியர் அப்படின்லாம் சுந்தரர் சொல்கிறார்ல, அடிமைத்தனத்தில் அவரை நீங்கள் பார்க்குறீங்கள, அவர் பேசுறது ஆனால் அடிமைத்தனத்தை அவருக்கு அவர் அது தானே பதிவு பண்ணுறார். அவர் அடிமையா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, ஆனால் நம்ம அவருக்கு பேர் என்ன கொடுக்குறோம், தோழர்னு சொல்கிறோம், தோழர்னு சொல்கிறோம். அவர் தன்னை அடிமைன்னு சொல்கிறார். இதில் வந்து நாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலையையும் வாங்குகிற ஒரு அடிமை யார், அதாவது மற்றவங்க கிட்ட சொல்ல வெட்கப்படுகிற மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வேலை எது, தன்னுடைய மனைவியோட சேர்த்து வைங்கிறது. அதானே, அந்த வேலையே கடவுளை செய்ய வைக்கிற ஒரு அடிமையா சுந்தரரை பார்த்தீங்கன்னா அதான் தோழமை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்சி செய்யாமல் கலப்பது, விஞ்சி செய்யாமல் கலக்கிறது. அதை தான் திருவள்ளுவர் இந்த அடக்கம் உடைமையில் பேசுவார். அடக்கம் உடைமையில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம், செறிவு அறிந்து சீர்மை பயக்கும், அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப்பெறும். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் போய் எங்கே சேர்றீங்கன்னா, கடவுள்கிட்ட போய் சேர்றீங்க அப்படிங்கிறது போய் சேரும். அது அந்த அந்த திருக்குறளுக்கான பொருள் அது வரைக்கும் போய் சேரும். சரி, இப்போ நீங்கள் யார் கூட போய் இப்போ நட்பை பற்றிலாம் பேசுவார், கொஞ்சம் அறிவாளிங்களோட சேருங்க, கொஞ்சம் நல்லவங்களோட சேருங்க, ஒருத்தர் சரியில்லைன்னா காசு கொடுத்தாவது ஓடி போயிருங்க அப்படின்லாம் தெளிவாக சொல்லுவார். ஆனால் நீங்கள் பழகிட்டு அவன் பிச்சு பிடுங்காமலாம் நீங்கள் வெளியே வர முடியாது. யார் நட்பு சிக்கலாகிடுதுன்னா, யார் பழகினானோ அவன் உங்களை பிச்சு பிடுங்காமல் வெளியே அனுப்ப மாட்டான். என்ன அதுதான் நட்பு. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, அவன் பிடுங்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சா தான் உனக்கு மன பாதிப்பு இருக்காது. மனம் நமக்கு சிக்கலாகாமல் இருக்கணும்னா நீ அதை உணர்ந்தியா அவன் கேட்கறத கொடுத்துட்டு எஸ்கேப், அப்படின்னு வந்து அதில் வெளியேறினா தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் திருக்குறளில் அறிவுறுத்துறார். அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் அடங்கணும். எங்கே அடங்கணும்? செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். இது ரெண்டும் இல்லாத சாமியார்கிட்ட போய் தான் தத்தளிக்கிறோம் நாம். அதாவது வந்து சாமியார்கிட்ட இவன் கவர்ச்சியில் போயிடுறான். எல்லாரும் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு, அறிவோட தின்மையும் பார்க்கணும், சமுதாயத்துக்கு செய்யற அந்த சிறப்பையும் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் ஒன்றுத்துக்கிட்ட போய் நிற்கணுமே தவிர மற்றதுக்கிட்ட போய் நிற்காத, உன்னை ஒப்பு கொடுக்காத அப்படிங்கிறது திருக்குறளினுடைய மிகப்பெரிய அறிவுரை. அந்த திருக்குறள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உன்னை நிலையானவனாக காட்டும். இந்த இடத்துல அமரர்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? தேவர்லாம் சொல்லக்கூடாது. மரணம் இல்லாத வாழ்க்கையை தரும். மரித்தல் அப்படிங்கிறது தான் மரணம். அமர் அப்படின்னா மரணத்தை வெல்லுவது. இந்த மரணத்தை வெல்லுவது அப்படிங்கிறதுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிறகு வேறு ஒருவரால் பின்பற்றப்படும், அல்லது உங்களுக்கு பிறகு வேறு ஒருவருடைய பயன்பாட்டுக்கு இருக்கும். நமக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் வேறு ஒருவருடைய பயன்பாட்டுக்கு வரும். அந்த வர்ற மாதிரி வாழறது தான் முதல் அமரர். அதுக்கப்புறம் நீங்களே சாகாமல் இருக்கலாம் அப்படின்னு வள்ளலாரை வச்சு புரிஞ்சிக்கிறது அடுத்த விஷயம். அது நான் ரொம்ப திணிக்க வரல, அது இயல்பான விஷயம். அது இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு பிறகும் அது இன்னொருவனுக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒரு செறிவான சீர்மை தருகிற அறிவோடு கூட நீங்கள் உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட அதுதான் முதல்ல. எது இப்போ கலக்கமாக இருக்கிற உங்கள் மனநிலையை மாற்றும். கலக்கமாக இருக்கிற மனநிலைன்னா என்ன? ஆரிருள் அப்படிங்கிறது அந்த மனநிலையை மாற்றுறது அப்படிங்கிறது அந்த திருக்குறளில் இருக்கிற பொருள். அடுத்ததா உங்களுக்கு அவர் சொல்லிட்டார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. இந்த மருள் நீங்கி மாசரு காட்சி அப்படிங்கிறது மிக முக்கியம். மருள் என்கிற மயக்கம், மாசரு என்பது குற்றமில்லாத தன்மை. இந்த காட்சி வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருள் நீங்கணும். இருள் நீங்கினாதான் இன்பம் வரும், மருள் போகும், மாசரு காட்சி வரும். இந்த மூணுத்தையும் நீங்கள் நினைக்கணும். அதாவது மாசரு காட்சி ஒன்று, மயக்கம் இல்லாத தன்மை ஒன்று, இன்பம் வருவது ஒன்று. இந்த மூணும் வரணும்னா எது போகணும்? இருள் போகணும். அப்போது நான் இதை ஒரு இருள் என்கிற பொருளை வைத்து கொண்டு திருவள்ளுவர் எந்த எந்த விளைவுகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து உங்களுக்கு அதுக்கான டூல்ஸ் கொடுக்குறாரு. என்ன டூல்ஸ்னா, இருளை நீங்கள் தீர்க்கிறது எப்படி அப்படின்னு முதல் கட்ட கருவி என்ன அப்படின்னா, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. தேயம்னா இடம். நீங்கள் எந்த இடத்துக்குனாலும் போங்க, ஆனால் உங்களுக்கு எது ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டும். பொய்யா விளக்கம்னா உங்களை வீணாக்காமல் உங்களை பின்னடைய செய்யாமல் உங்களை வாழ வைக்கிறது எதுவாக இருக்கும்? உங்களுக்கு யாருக்காவது அனுபவம் இருக்காதுல்ல? வேறு இடத்துலலாம் சொல்லுவார், கல்வி ஒருவருக்கு எங்கே போனாலும் என்ன உதவும்லாம் சொல்லுவார். எழுப்பிறப்பு அப்புறம் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இப்போ கல்வி உதவும்னு சொல்லுவாங்களா? ஆ, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நல்லா கேட்டுங்க, சிறப்பு தான் வரும் அதில். என்ன சிறப்பு? எல்லாத்துக்கும் சிறப்பில் என்னென்னாலும் அடங்கணும் அப்புறம் கேளுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல இது ரொம்ப இருளை பற்றி சொல்லும்போது இந்த பாட்டு மிக முக்கியமானது, மற்றதை விட வித்தியாசமானது. மற்ற அந்த கல்வியை விடவும் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு முடிவை உணர வைக்கிறார் இந்த பாட்டில், இந்த திருக்குறளில். என்ன அப்படின்னு கேளுங்களேன். அதாவது வந்து பொருள், இது வந்து பொருள் செயல் வகையில் வர்ற திருக்குறள். இந்த பொருள் செயல் வகைக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் நான் இன்னும் நிறைய திருக்குறளில் நிறைய முடிவுகள் தரார். அதில் முக்கியமானது வந்து, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு பொருள் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பொருள்? எல்லாரும் சொல்கிற மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. அன்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அன்பு ரெண்டு வகையில் பரிணாமம் அடைகிறது. ஒன்று அருள், இன்னொன்று ஆர்வம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் பண்பு என்னும் நட்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நட்பு என்னும் நாடா சிறப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு முதல்ல ஆர்வத்தை உண்டாக்கினால், அல்லது உங்களுக்கு ஆர்வம் என்ற வகையில் அன்பு வேலை செய்யுமானால், அந்த ஆர்வம் தான் இன்னொரு பரிணாமமாக நட்பை தரும். இன்னும் அழகாக சொல்லணும்னா, அன்புக்கு பிறக்கிற குழந்தை ஆர்வம், ஆர்வத்துக்கு பிறக்கிற குழந்தை நட்பு அப்படின்னு அதில் சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, அதுதான் இப்போ பொருள் செயல் வகையில் படித்தது. அன்போட இன்னொரு புள்ள, இது நீங்கள் ஆணா பொண்ணான்னு கேட்காதீங்க. ஆர்வம் வந்து ஆண், அன் அப்புறம் என்ன, அருள் என்பது பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கினாலும் நினச்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அருள் என்கிற அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கலை முருகப்பெருமான் மாதிரி. இந்த அருள் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அம்மா வளர்க்கலை, செவிலி தான் வளர்க்குறாள். அதாவது வந்து அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னா, பொருள் வளர்க்கலைன்னா அருள் இல்லை, செத்து போயிடும். உண்டு அப்படிங்கிறது அதுக்கு தான், அது உடைத்துன்னு சொல்லலை அவர், உண்டு அது இருக்குது அப்படின்னா, பொருள் இல்லைன்னா அருள்ங்கிறது வேலை செய்யாது. நீங்கள் உடனே கடவுளை தூக்கி வந்து வச்சிடாதீங்க, அது பின்னாடி தான் கடவுளுக்கு அருள்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ அவர் கையில் அந்த ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம். என்ன கடவுளுக்கு எவ்வளோ ஆயுதம் கொடுத்தோமோ கடைசியில் விநாயகரில் தான் தெரியாது, கம்ப்யூட்டர்லேருந்து துப்பாக்கி வரைக்கும் நாம் கொடுப்போம் அவருக்கு. அதுதான் உண்மையானதும் கூட, எதில் வரைக்கும் வளர்றீங்களோ அப்போ அதெல்லாம் அவங்க கையில் கொடுத்துடணும். ஏன்னா நம்மளுக்கு நாம் சுட தெரியாது, அவர் தான் சுட்டு சுட்டு வடை எடுக்கணும். அப்போ நாம் வந்து அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அவர் கையில் கொடுத்துட்டு அவர் எத்தாந்து நம்ம காப்பாற்றிடுவார். ஏன்னா அவருக்கு பாவம் ஒன்றும் கிடையாது, இருக்கிறத தானே அவர் கையில் கொடுத்தா தானே அவர் நம்ம காப்பாற்ற முடியும், அவருக்கு எதுவும் இல்லை தானே. சரிப்பா, ஏதோ கேவலமாக சொல்கிறேன்ட்டு போகிறீங்க, நீங்கள் எப்படி கேவலப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் எல்லாம் வல்லவராச்சு, அவருக்கே ஆயுதத்தை கையில் கொடுக்குறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு தானே. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தன்மையில் அருள் என்பது ரொம்ப அழகாக பொருள் என்ற செல்வ செவிலியால் வளர்க்கப்பட்டது. அப்படின்னா எந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அருள் விளங்க வேண்டும். அதுதான் நேற்று உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்கால எல்லா பொருள்களிலும் அருள் பார்க்கப்பட்டால், அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமானது. எப்படி பார்ப்பீங்க? உடனே சிவன் அருள்லாம் போயிடக்கூடாது, சைவ சித்தாந்திகள் இருக்கிற தோஷம் இங்கே வரவே கூடாது. என்ன அந்த தோஷத்தில் போனீங்க, இந்த திருவள்ளுக்குறள் புரியவே புரியாது. உலகத்தில் பொருள்கள் இருக்கிறது, இந்த பொருள் அங்கே தான் அழகாக சொல்கிறார், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இப்போ உலகத்தில் எல்லா பொருளும் இருக்குது, இந்த எந்த பொருள் உங்களுக்கு எல்லா இடத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி உதவும் சொல்லுங்கள் பாப்பா. இந்த இடத்துல தான் நீங்கள் திருவள்ளுவரை திருவள்ளுவராக சொல்லணும். இப்போ வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்கலாம், ஆனால் சைவ சித்தாந்தம் திருவள்ளுவருடைய என்னது, அது சீனா அதாவது கண்டுபிடிக்கிற அமெரிக்காவும் ஜப்பானும், ஜப்பான் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறான்னு தெரியல, ஜப்பான் அடுத்த நிமிஷம் காப்பி எங்கே வந்துடும், சீனாவில் வந்துடும். அதை விட இன்னும் ஒரு வேடிக்கை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் செய்தி போட்டிருந்தான், உலகத்தில் சிறந்த கட்டிடம் இருப்பார், அத்தனையும் சீனாவில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஏன் கட்டுறான்னா, எல்லா மாடலையும் என் பக்கம் பார்க்கட்டும் அப்படிங்கிறது ஒரு வகை, எனக்கு அடிக்க தெரியும் காப்பி அப்படிங்கிறது தான் அதில். அந்த மாதிரி நீங்கள் சைவ சித்தாந்தம் ஒரு சீனா, திருவள்ளுவர் ஒரு ஜப்பான், அப்படி ஞாபகத்தில் கொண்டு வந்துடுங்க, அதுதான் உண்மையானது. சைவ சித்தாந்தம் உண்மையிலேயே சீனாக்காரங்கள் தான், சீனானா அந்த சீனா இல்லை, நம்ம ஆளுங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொருள் எப்போ பொய்யாத விளக்கமுடையதாக வருகிறது சொல்லுங்க, பொய்த்து போகாமல் அது ஒளிவுடையதாக வரணும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எந்த பொருளை கொடுத்தா பொய்யா விளக்கம் என்கிற இடத்துக்குள்ளே வரும், அதான்
அது
அது பொருள் தன்மை. கொடுக்கிற சமயத்தில் உங்கள் பொருள் திறனின்றி தீதின்றி வந்தால், திறன் அறிந்து தீதின்றி வந்தால் அந்த பொருள் தகுதியானது, அது வேற, அது முழு பிரகாசம். அதனால தான் சிவ ஞான போதம், அப்புறம் சித்தி, அப்புறம் பிரகாசம். ஏன் மூணு வேற தலைப்பு கொடுத்தனாமா? போதம் அப்படின்னா தங்கம், சித்தினா செம்பு கலந்துறது, பிரகாசம்னா மாட்டிக்கிட்டு அலையிறது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாசம் அதான் நாம் பேசுறது. எதன் மூலமாக அது பிரகாசம் அடைகிறது? இந்த பிரகாசம் அடைகிறது அப்படின்னா, பிரகாசம்னா வெளிப்படை, விளங்குகிற தன்மை, அதான் பொய்யா விளக்கு. அது ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. பிரகாசங்கிறதுக்கு தமிழ் என்ன? பொய்யா விளக்குன்னு எழுத கற்றுக்குங்கோ என்ன இரு, அதாவது பொய்யா விளக்கம் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் திருக்குறள் பிரகாசம், இப்போ திருக்குறளில் பொய்யா விளக்கம் எதில் வரும்? இப்போ சிவப்பிரகாசம் எதில் வரும்? நாம் சாஸ்திரம் படித்தா முத்தி வந்துடுன்னு வேறு சொல்லி நிற்போம், அவன் நித்யானந்தா சொல்கிற மாதிரி தான் அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்ட்டு. அது வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக வெளியேற்றுவது வாழ்க்கை இல்லை, உங்களிலிருந்து விளங்குவது வாழ்க்கை. வெளியேற்றுறது விட்டது வீடு, ஆனால் உங்களிடந்து பெறுவது தான் பேர். இந்த விடுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், சாத்திரத்தை படிச்சுட்டா இவங்க எல்லாம் கழண்டுடுமா, அது தெரியும் நமக்கு மூளை கழண்டு போயிடும்ன்ட்டு. ஆனால் நான் எதை பெற்றேன் அப்படிங்கிறது தான் பொய்யா விளக்கு. அப்போ எந்த பொருள் எதன் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்குது, அதுதாங்க உங்களை வந்து எங்கே போனாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை நீங்கள் பெற முடியும், அந்த ஒன்று தான். எது சொல்லுங்க பார்ப்போம். சாப்பாடு கொடுக்கறது தான். பொருளை நீங்கள் அடுத்தவர் சம்பந்தமாக பயன்படுத்தும் பொழுது மட்டுமே அது பொய்யா விளக்கம் பெறுகிறது. நீங்கள் கொடுத்து பாருங்க, எங்கே போனாலும் உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலையை செய்வான் கடவுள்னு நான் சொல்கிறேன். ஆனால் திருவள்ளுவர் நேரம் இங்கே கடவுளை சொல்லலை. கடவுள் வாழ்த்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் அங்கே வரும். எது உங்கள் எங்கே போனாலும் நீ வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு எதை வச்சு காப்பாற்றுவான்? எதை வச்சுங்க காப்பாற்றுறது? உங்களை காப்பாற்றணும். ஆ, உங்களை சாப்பாடு கொடுத்து உங்களை காப்பாற்றுறத சொல்லு. நான் அதுவும் கிடையாது, நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் வரல. நான் என்ன சொன்னேன்னா, சாப்பாடு உடம்பை வாழ்க்கையை காப்பாற்றுறத சொல்லலை. நீங்கள் யாருக்காவது கொடுத்தது, நீங்கள் போய் எங்கேயாவது சிக்கி தவிக்கும் போது அங்கே யாரையாவது பயன்படுத்தி உங்களை காப்பாற்றுறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்ல வரேன் பா. அது வந்து சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுறது தான் வள்ளலாறு நினச்சின் தப்பு தப்பாக படிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. அதனால தான் பிச்சைக்காரனை வளர்க்குறீங்க நீங்கள் எங்கே? சித்தி வளாகத்தில். சித்தி வளாகத்துலேயும் வடலூர்லேயும் நாம் வளர்க்குறது பிச்சைக்காரர்களை தவிர வள்ளலாரை கிடையாது. அங்கே தான் அவன் கருணையை போய் காட்டுவான். ஏன்னா வள்ளலார் பார்த்து அங்கேயே கணக்கு எழுதி இவனுக்கு இது கொடுத்துருவார். எதே புறமோசனு. அதாவது அது வேறு, இங்கே இருக்கிற பிச்சைக்காரனை கொடுத்தா வள்ளலாருக்கு தெரியாது இல்லை, அங்கே போய் பிச்சைக்காரன் நல்ல வேலை இவன் கூடவே கூட்டி போய் ஒரு பிச்சைக்காரனை உட்கார வச்சு காசு கொடுத்து படம் எடுத்து எடுத்து வந்தாலும் எடுத்துன்னு வருவோம், அப்புறம் வந்து இங்கே வாங்கி வந்தாலும் வருவோம். ஏன்னா வள்ளலாரை பார்க்க வச்சுட்டு இங்கே வந்து வேடி காட்டுறது. அப்போ என்ன அதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்யா விளக்கம் இந்த இடத்துல மொத்த தத்துவத்தையும் அடைகிறார். ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ்னு புகழில் பேசுகிறார். புகழுங்கிற அதிகாரம் யாரும் அதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது. புகழ் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாருல, புகழுக்கு ஒரு உருவம் கொடுத்தது திருவள்ளுவர். ஆனால் இங்கே அதில் கொடுக்கல, எதில் அந்த அடிப்படை பொருள்களில் புகழை சேர்க்கல. ஆனால் புகழ் என்பது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய, நீங்கள் உங்களுக்கு பிறகு உங்களால் தெரியப்படுகிற ஒரு இருப்பு புகழ் தான். நீங்கள் அந்த புகழ் அதிகாரத்துக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அதுக்காகவே நான் ஒரு ஒரு பத்து பக்கம் கட்டுரை எழுதியிருக்கிறேன். புகழ் என்பது தனி இருப்பு உடையதாக உருவாகிறது. ஏறக்குறைய முத்திக்கு நீங்கள் இணையாத பார்க்கலாம். புகழ்னே இருக்குது இல்லை, உழைப்பில்லை. நீங்கள் செஞ்சது செஞ்சதுலாம் உருவாகி உங்களுக்கு மருளானா மானா பிறப்பை தர்றது அதுதான். இந்த மருளானா மானா பிறப்பை ரெண்டு வகையில் ஒழிக்கணும். ஒன்று நீங்கள் தெரிஞ்சு ஒழிக்கணும், இல்லை செஞ்சு ஒழிக்கணும். தெரிஞ்சு ஒழிக்கிறது அறிவு தெளிவடைஞ்சிக்கிட்டே வர்றது. செய்யறது கொடுக்கறது அது உங்களை வெளியிலேருந்து வந்து உங்களை விளங்க வைக்க, இது உள்ளேருந்து விளங்கிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு பொய்யா விளக்கம். அதுதான் திறனின்றி திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா, உங்களுக்கு அறிவோடு நீங்கள் ஒழுங்காக தான் சம்பாதிச்சு நேர்மையாக தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறது திறனறிந்து உங்களோடது, தீதின்றி தான் உங்களோடது. திறனறிந்துனா அடுத்தவன், ரெண்டு பேரும் அதில் இணையிறாங்க. யாருக்கு கொடுக்குற எதுக்கு கொடுக்குறங்கிறது திறனறிதல். தீதின்றி கொடுக்கறது நான், நானும் அதுவும் சரியாக சேரணும். சேர்ந்தா அது வந்து பொய்யா விளக்கம் நேராக தெரியும், இல்லைன்னா பொய்யா விளக்கம் அதில் வேலை செய்யும். பொய்யா விளக்கம் நேராக தெரியறது வேற, வேலை செய்யறது வேற. நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், நீங்கள் ஒரு நெருக்கடியே எங்கேயோ போய் நிற்கிறீங்க. இது வந்து நான் சித்தாந்த இதில் குகஸ்டி ரசபதி உரை இது வரலாறு போட்டுட்டோம் பாருங்கள். அந்த ரசபதி வந்து மதுரை போயிட்டாரு, சுற்றி பார்த்துட்டாரு, காசு இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து, ஐயா நீங்கள் தான் ரசபதி அப்படின்னு பேசி அவரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அவருக்கு வந்து எல்லா வேலையும் காரை கொடுத்து அவரை முடிக்க சொல்லி அப்புறம் அனுப்பி வச்சுருக்கார். இது ஏதோ கோஇன்சிடெண்ட்டாக கடவுள் பண்ணான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ண புண்ணியம் அந்த வேலையை செய்யும். கடவுள் பண்ணான் கடவுள் பண்ணான்னு அவனை கவுக்காதீங்க. அவன் ஒரு துரோகி கிடையாது, அவன் வந்து கேப் மாதிரி கிடையாது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு அவன் ஒரு இந்த வேலை புரோக்கர் வேலைலாம் பண்ணல. நீங்கள் பண்ணால் நடக்கும், இதுதான் திருக்குறள். நீங்கள் புரோக்கர் வேலை பண்ணால் சைவசித்தான் கொஞ்சம் அதில் இருக்குது இல்லை. அப்படி அந்தனத்து வைதிகத்திலிருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தானே சைவத்தில் சில வேலையை நம்ம பண்ணி திருமுறையை வச்சுக்கிட்டு அதுக்கு தானே ஓதின்னு கிடைக்கிறோம். அதுக்கு தானே முற்றோதல் அந்த ஓதல் இந்த ஓதல் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது அதுக்கு இடந்தரதில்லை. ஆனால் திருக்குறள் அதுக்கு இடந்தராது. எதுக்கு அந்த வியாபாரத்துக்கு இடந்தராது? அப்போ தான் நான் செய்கிற எல்லா செயல்களை விடவும் பொருளின் மூலமாக அடுத்தவர் வாழுதலில் நான் செய்கிற அந்த வேலை எங்கே போனாலும் எனக்கான ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்லுகிற ஒரு செயலை தரும். அப்போ இங்கே எது எது வந்துடுது? இருள் என்கிற ஒரு பொருளும் வந்துடுது, பொய்யா விளக்கத்தை செய்கிற அந்த ஒரு கடவுளும் அங்கே வந்துடுற, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அப்படிங்கிற மாயையும் வந்துடுது. இதை நீங்கள் சைவ சித்தாந்தமாக பார்க்கக்கூடாது. ஆனால் பின்னாடி மாயையை சொல்லுவதற்கு உலகத்தில் உங்களுடைய புண்ணிய செயல்களை சொல்கிறதுக்கு இதில் மூலம் இருக்குது. அப்போ எவ்வளோ தெளிவாக ஒரு தத்துவத்தை இந்த சொற்களிலிருந்து கவனமாக மாற்றி அமைக்கிறார். ஏன்னா அதுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? இந்த சமயப்போக்கு கவனம் வந்துடக்கூடாது. புரியுதா? அதில் இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரட்பாக்கள் இருளை நேரடியாக பயன்படுத்துகிற குரட்பாக்கள். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வெண்மையையும் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம வெள்ளை ஆடை அவருக்கு போடலாமா, சிவப்பு ஆடை போடலாமா, காவி ஆடை போடலாமா? சிக்கல் வரத்தில் வெள்ளை ஆடைங்கிறது தமிழ் மரபில் தூய்மைக்கு வந்துடுது. ஆனால் வெண்மைங்கிற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்மை எனப்படுவது யாது எனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் வெண்மைங்கிறார். இதை வந்து நாம் பேசுகிற வெள்ளைக்கு எதிராக இருக்கு. நான் இது ஏறக்குறைய இதுவும் கருப்பாக தான் இருக்குது. அதாவது அறிவு கருப்பு வந்து வெண்மை, பிறப்பு கருப்பு வந்து இருட்டு. இந்த பிறப்பு கருப்புங்கிற இருட்டை ஒரு பொருளாக சொன்ன திருவள்ளுவர் அதனுடைய செயல்பாட்டு தன்மையை எதிலெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருள்ங்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறார். அதாவது இருள் என்பது மூலப்பொருள், அதனுடைய செயல்பாட்டு தன்மையை மருள் என்ற சொல்லால் பயன்படுத்தி நமக்கு விளக்குகிறார். அந்த வகையில் திருவள்ளுவர் ரெண்டு தடவை பயன்படுத்திய வரியில் மருளானாம் மானா பிறப்பு அந்த வரியை, அதாவது ரெண்டாவது வரியாக வர்றதில்ல, ரெண்டாவது அடி, அதை மெய்யுணர்தல்லையும் பயன்படுத்துகிறாரு, நன்றியில் செல்வத்திலையும் பயன்படுத்துகிறார். இப்போ நான் பொருளை பற்றி சொன்னேன்ல, பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது இங்கே வந்துருச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அந்த உங்களுக்கு இருக்கிற பொருள் தன்மையை பயன்படுத்துகிற அருளாற்றல் உங்களுக்கு தெரியாமல் உங்களை எல்லா இடத்திலும் காப்பாற்றுகிற ஒன்றாக மாறுகிறது. எல்லா இடத்துலையும் அது எப்படி காப்பாற்றணும்? அதுக்கு தான் கடவுள் வேணும் அப்படிங்கிறது கடவுள் வார்த்தை வச்சு புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா வேற இடத்துல போய் அது என்ன பண்ணல, உங்களை எப்படி காப்பாற்றும், வேறு இன்னொரு ஊரில் அது போய் உங்களை எப்படி காப்பாற்றும்? இங்கே சமணம் இல்லை. சமணம் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் பிறப்பில் நல்லது கெட்டது எல்லாம் ஒரு பசுமாட்டுக்கு அதனுடைய கன்றுக்குட்டி எப்படி தேடி சென்று அதை அடையாளம் கொண்டு கொள்ளுகிறதோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அதுக்கே அறிவு கிடையாது. எதுக்கே அறிவு கிடையாது? அந்த செயலுக்கே அறிவு கிடையாது. நான் பொருளை பயன்படுத்தினா பொருளுக்கு எங்கே அறிவு இருக்கும்? இப்போ நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு என்கிற அந்த உணவு உண்ணப்படுவதனால் ஒருத்தன் அறிவுடையவனாக இருக்கிறான், ஆனால் உணவுக்கு அறிவு கிடையாது. அப்போ உணவு என்பது அல்லது ஒரு பொருள் என்பது அறிவு இல்லாத ஒன்று, அது பொய்யில்லாத ஒரு விளக்கம் உடையதாக மாறுகிறது. அப்படிங்கிறப்ப என்னன்னா, அந்த பொருளை வச்சே சொல்லலைன்னு அர்த்தம். பொருள் பொய்யா விளக்கம் அப்படின்னா அது அறிவு சார்ந்தது. எது பொய்யா விளக்கம்ங்கிற சொல்லு அறிவு சார்ந்தது, அதுதான் அதை பயன்படுத்துகிறார். பொய்யா விளக்கம் என்பது நீ பயன்படுத்துகிற அந்த பொருள்களினால் இன்னொரு அறிவுத்தன்மை சார்ந்து உனக்கு என்ன பண்ணப்படும், எல்லா இடங்களிலும் உன்னை பின்தொடருமாறு செய்யப்படும், அல்லது உனக்கான நெருக்கடியில் அது வந்து உனக்கு அதன் மூலமாக ஒன்று அதாவது என்ன உறுதி தரப்படும். அப்படிதான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பொருள். இது வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள். எங்கேயாவது நல்ல உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல கொடையாளராக இருந்தால், எங்கே எந்த ஊர்லேயாவது ஒரு நெருக்கடி வரும்பொழுது உங்களுக்கு அதை அந்த இடத்துலேருந்து உங்களை மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும்தான் செய்யும், மற்ற அறிவு செய்யாது. இதை திருவள்ளுவர் எங்கே சொல்கிறாருன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் என்ன ஆக மாட்டேன், கண்டிப்பாக காப்பாற்றப்பட மாட்டாய் விதியிலிருந்து, ஊழ் என்கிற ஒன்றிலிருந்து. எப்போ காப்பாற்றப்படுவேன்னா, உனக்குள்ளே இருக்கிற கடவுள் வேலை செய்யணும். உனக்குள்ளே இருக்கிற கடவுள் அறிவாளியாக வேலை செய்ய மாட்டார். நல்லா கேட்டுங்க, இது திருக்குறள். எனக்கு இருக்கிற கடவுள் என் அறிவை கண்காணிப்பாரே தவிர எனக்கு அறிவாளியாக வேலை செய்ய மாட்டார். இது மிக முக்கியமானது. நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம், உங்கள் அறிவை காப்பாற்றுறதுக்கு அவர் அறிவாளியாக வேலை செய்ய மாட்டார். அறிவாளியாக இருந்தால் கணக்கு தான் எழுதுவார், எழுதும் கீழ்கணக்கு அவ்வளோதான். ஆனால் அவர் நீங்கள் செஞ்ச வேலையை வச்சு தான் உங்களுக்கு உங்கள் அறிவை விளங்க வைப்பார். அதுதான் பொய்யா விளக்கம். ரொம்ப கவனமாக நீங்கள், நான் என்னுடைய கடவுளை அறிவாளித்தனத்தில் வைத்திருக்கவில்லை அப்படின்னு முடிவு கட்டணும். நான் செஞ்ச செயலில் நல்லா பார்த்துக்கங்க, கடவுள் வாழ்த்துக்கு போனீங்க அப்படின்னா, அதனால தான் அறிவுபூர்வமாக சொல்லப்பட்ட கடவுளை அந்தனனை அறப்பூர்வ அறவழியில் சொல்லப்பட்ட அறவாழியை இணைக்கிறார். அறவாழி அந்தனன்ட்டு இன்னும் அதாவது வந்து ரொம்ப அழகாக எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இருளை பற்றி எங்கே சொல்கிறாரு, தொடக்கத்திலே சொல்லிடுறாரு கடவுளுக்கு இணையாக இருளை சொல்கிறாரு. எங்க கடவுளுக்கு இணையா தானே சொல்றாரு அத இருள். ஆமா, மற்றதெல்லாம் வரலையா உங்க, நீங்க வரவே இல்லை இந்த சீன்ல, கடவுள் வாழ்த்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஆளா தான் வச்சு சொல்றாரு. ஆனா பேர் இருள், சேர் இருவினை, இருள் சேரா இருவினை, அது புரிஞ்சுக்கணும். நான் இருள் சேர் இருவினைன்னு ஏன் சொன்னேன்னா, அது இல்லாதவன் சேரா. அப்போ சேர்ந்து இருக்கிறது ஒன்று இருக்குது இல்லை, இருள் சேராதான் நான் சொல்லிட்டேன் என்ன அர்த்தம், சேர்ந்தது ஒன்று இருக்குது. அப்படி இல்லைனா அந்த இருளை பற்றியே பேச வேண்டிய வேலை இல்லை, அதை ஏன் பேசணும். இருள் சேரா இறைவன்னு ஒரு அந்த இருள்ங்கிற ஒரு அந்த சொல்லை எவ்வளவு பெரிய சொல்லாக மாத்திரா இருப்பாருங்க, வெறும் இருட்டு இல்லை அது. கடவுளை நீ எப்படி பார்க்குற, எப்படி வேணாலும் பார்த்துக்கோ, ஆனால் கடவுள்னு ஒரு ஆளை சொன்னேன்னா, இறைவன் சொன்னேன்னா, ஒரு செயல் தகுதி உள்ளவன். இறைவனுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா துகள்களிலேயும் இருப்பவன்கிறது ஒரு வகை, இறைனா துகள், எல்லா துகள்களிலேயும் இருக்கிற துகள் அவன். அவன் ஆளுமை தகுதியில் தலைவன் அப்படிங்கறதான் இறைவன். அதுதான் மன்னனுக்கு அந்த பேரை கொடுக்குறார். மக்களுக்கு இறை இவன், நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஆளுமை தகுதி உடையவன் இறைவன் அப்படிங்கறதான் அந்த சொல்லோட பொருள். அந்த சொல் பொருள்ல ரொம்ப தெளிவா இருள் சேரா, அதான இருள் சேர் இருவினையும் சேரா. அப்போ ரெண்டையும் சொல்லிடுறார், சேராதவன் இறைவன், ஆனால் வினை அதில் சேருது. ரொம்ப தெளிவாக அடிக்கிறார் பாருங்கள். முதல்லையே இருள் சேர் இருவினை. சரி, இருவினைனா என்ன? உடனே சைவ சித்தாந்தம் தோஷம் வந்ததுனா என்ன பண்ணுவோம்? நல்வினை தீவினைன்னு சொல்லிடுவோம். அது கிடையாது அங்கே. அது நல்வினை தீவினை இல்லைன்னு எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாட்டை வச்சு சொல்லணும். அடுத்ததுன்னா அதுக்கு முன்னாடி, வேண்டுதல் வேண்டாமை இலான். இருவினை ரெண்டு செயல் தான் நமக்கு, வேண்டுதல் வேண்டாம். இது வேணாம் எப்போ சொல்லுவோம்? வேணான்னு எப்போ சொல்லுவோம்? வயசானா சொல்லுவோம். முதல்லயே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை தம்பி, அப்போ வேணும்னு இப்போ வேணாங்கிறிய. வேண்டுதல் வேண்டாமை தான் ரெண்டு வேணை. ரெண்டு வேணை திருக்குறளை வச்சு தான் நான் சொல்கிறேன். வேண்டுதல் வேண்டாமை, வேண்டுதல் என்பது ஒரு செயல், வேண்டாமை என்பது ஒரு செயல். இதுதான் மாணிக்க வாசகரை பிடிச்சது. வேண்ட தக்கது அறிவோய், திருவள்ளுவர் தானே அவரு, மற்ற யாரும் அதை சொல்லலையே. அப்போ வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறதுக்குள்ள இருள் எதை கொண்டு போய் விட்டுறவங்கள, வேண்டுதல் வேண்டாமையில் விட்டுறோம். அது இல்லாத விருப்பு வெறுப்பு அற்றது கடவுள் அப்படிங்கிறது தான் அதோட ஆளுமை தகுதியில். விருப்பு வெறுப்பு இல்லாத ஆளுமை தகுதி உடையவனுக்கு பேர் கடவுள், அவ்வளோதான். விருப்பு வெறுப்போட வேலை செய்கிறவன் மன்ன மக்களுக்கு இறை, அவனும் யார் மாட்டும் தேர்ந்து புரிவதே, ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்லாம் அவனுக்கு இலக்கணம் கொடுக்குறாரு, இறை மாட்சியில் கொடுக்குறாருல்ல. அப்போது அவனும் கூட சார்பு இல்லாமல் செய்யணும். ஆனால் அவன் என்ன சார்பு கூட செய்வான்னா, மக்களுக்கு ஆளை தான் சார்பு இல்லாமல் பார்க்கணும் அவன். ஆனால் பகைன்னு வந்தால் அவனுக்கு சார்பு உண்டு அந்த இடத்துல. ஆனால் கடவுளுக்கு அதுவும் கிடையாது. அதனால தான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு அந்த இருவினைக்கு அது முன்னாடியே சொல்லிட்டு தான் அப்புறம் இருவினை சொல்கிறார். நாம் வேண்டுதல் வேண்டாமைங்கிற குரலை படிச்சுட்டு இருவினைன்னு வர்றப்போ வேறு எதையாவது தேடிக்கிட்டு இருக்கிறோம். வேண்டுதல் வேண்டாமை தான் ரெண்டு செயல், அதில் தான் மற்றதெல்லாம் நமக்கு வரும். எது நாம் என்ன புண்ணியம் பாவம் சொல்கிற எல்லாமே அதில் வர்றது தான். எதனால வேண்டுதல் வேண்டாமை வருது அப்படின்னா இருளால வருது, புரிஞ்சு போச்சா? இப்போ இருள் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வேண்டுதல் வேண்டாமை வருவதற்கு காரண பொருள் அப்படிங்கிறதுல திருக்குறள் ரொம்ப தெளிவா இருள் அப்படிங்கிற ஒரு பொருளை நன்றா. இது வந்து பௌத்தத்தில் கிடையாது, சமணத்தில் கிடையாது. இந்த பொருள் தன்மை உடைய ஒரு விளக்கம் பௌத்தத்திலேயோ சமணத்திலேயோ இது கிடையாது. இப்படி ஒரு பொருளை புரிஞ்சிக்கிட்டதுனால தமிழ்நாட்டில் கொஞ்சம் மற்ற தத்துவவாதிகள் அந்தந்த மொழியில் படிக்கும்போது தான் அதோடய உண்மை தெரியும். மற்ற மொழியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் புரியாதனால தமிழில் வந்தவனே படிச்சுட்டு சைவ சித்தாந்தத்தில் எழுதிட்டான் ஆனவன்ட்டு, அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். இல்லைன்னா வேறு மொழியாக இருந்தால் அவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்காது. புரியறதுக்கு வந்து அந்த மொழி பயிற்சி வேணும். நேற்று கூட நான் அப்படி சொன்னேன்ல, ஓத்து அப்படிங்கிற தமிழ் சொல் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நேற்று அழகாக சொன்னேன்ல, நீ என்ன பேசியே ஏமாத்துறையா அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வழக்கில் இருக்குது அப்படின்னு காமிச்சேன்ல, அதுதான். அடுத்ததாக இந்த இருள் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண பிறகு எதெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வேண்டுதல் வேண்டாமைங்கிறது மூலம், அதை வச்சு தான் என்ன வரும், கோபம், அதான சினம். அதை என்ன சொல்கிறாருன்னா, கருத்து இன்னா செய்தவா கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார். இந்த மாசம் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கே இருளோட வேலை நடக்கும். அதே மாதிரி மருளானா மானா பிறப்பு, பிறப்புக்கு மருளாகுது. இந்த பிறப்பு சார்ந்த மயக்கம், மயக்கம்னா இது வந்து நமக்கு வர்ற மயக்கம் இல்லை, நம்ம உடம்பும் அந்த இருட்டும் சேர்ந்தா மங்களா இருக்கிறதுக்கு பேர் மயக்கம். ஏன்னா ரெண்டு இருக்குது இல்லைங்க, எது இருக்குது, உடம்புங்கிறது ஒன்று இருக்கு, இருள்னு ஒன்று இருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்தா வர்றதுக்கு பேர் பிறப்பு. அதை தான் பிறப்பு என்னும் பேதமை. பேதமை என்ன, கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை. அப்போ இந்த இருள் அப்படிங்கிறது எதெல்லாம் தருது அப்படின்னா, பிறப்பை தருகிறது, அது பேதமையானது. அது தொடர்ந்து எதை தருது? களவு தருகிறது. திருட்டு வேலையை செய்ய சொல்லு. அது எந்த மாதிரி திருட்டுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கோபம், அந்த கோபம் தான் கருத்து. அந்த கருத்து அப்படிங்கிறார் இருட்டுக்கு நேர் என்னது, இது பிரதிபலிப்பாக இருக்கிறது எது? கருப்பு. விடாது கருப்புங்கிறீங்கள, அந்த இருட்டுக்கும் கருப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த இருட்டை நீங்கள் வாங்கி வெளியிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கருப்பு. இருட்டு தனியாக இருக்கும், அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கருப்பு. அதான் கருத்து இன்னா செய்தவர் கண்ணும். அதாவது கோபம், கோபத்தில் எதையோ செய்கிறான், அதை திருப்பி நீங்கள் என்ன செய்யலைன்னா தான் உங்களுக்கு எது தெரியும், மாசற்ற தன்மை தெரியும். இதில் ஒரு பெரிய நுட்பம் இருக்குது. திருக்குறளில் விடை தெரியாத ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிற அது இல்லை. இந்த இடுக்கன் வருங்கால் நகுங்கிறது உண்மையிலேயே எனக்கு விடை தெரியாமல் தான் இருந்தது. அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக யாராவது முயற்சி பண்ணி பார்த்துறீங்களா? அதாவது இடுக்கன் வரு, அது நம்ம வடிவேலு கவுண்ட மணி மாதிரி பண்ணக்கூடாது. என்ன இடுக்கன் வரு, ஏன்னா எல்லாத்தையும் நாம் வேல்யூபுளாக பார்க்குறோம். திருக்குறளுக்குள்ளே எல்லாமே மதிப்பு வாய்ந்த சொற்களாக தான் பார்க்குறோம். அதுக்குள்ளே இடுக்கன் வருங்கால் நகுங்கிற போது நம்ம என்னத்தை, அதாவது ஒரு துன்பம் வருகிறது, அங்கே வருத்தப்படவில்லை என்றால் அது அவன் உண்மையானவன் கிடையாது. துன்பம் வந்தால் வருத்தம் வரணும், ஆனால் வருத்தத்தில் விழுந்து போகக்கூடாது. வருத்தம் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மனிதர் கிடையாது. வருத்தம் வராமல் சிரிக்கணும்னு அவர் சொல்கிறார். எப்படி முடியாது? திருவள்ளுவர் இந்த இடத்துல நம்மளை என்ன மாதிரி ஏளனப்படுத்துகிறாரா, இல்லை அது நடக்குமா? யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா அதுக்கு? நல்ல அதான், யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்க? அப்படி கிடையாது, நீங்களே உங்களை மாட்டீங்கன்னு சிரிக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? அதுக்கு பேர் வருத்தமே கிடையாது. அது வந்து நீங்கள் பொதுவாக வந்து நான் நிறைய பேர் ஒரு மாதிரி இடம் போடுவேன், வேலை செய்கிறது பேசுறது, அப்புறம் அதுக்குள்ளே அவங்க என்னென்ன தாவறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல முதல்ல மனிதராக ஆகிறதுக்கு ஒருங்கு பெறணும். ஒருங்கு பெறணும்னா உள்வாங்கணும். உள்வாங்காமல் விரவ விடுறதுக்கு அதை அதை வந்து என்ன பண்ணுறது, அதை டீமெரிட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா அவங்க மனிதர் கிடையாது முதல்ல, அது பேதை. அது வந்து நான் சொல்கிறது மனிதர் அப்படின்னா உங்களை தாக்கணும். தாக்கிறதுக்கு உங்களுக்கு நேர்மை ஒன்று இருக்குது இல்லை. இந்த தாக்கம் வரும்பொழுது நீங்கள் எப்படி சிரிப்பீங்க? கடவுள் தான் கை கொடுக்கணும், வேறு யாரும் கை கொடுக்க முடியாது. ஆமாம், நான் வந்து வருத்தப்படுறது தான் நம்ம வேலை அப்படின்னா அந்த கடவுள் தான் கை கொடுங்கிறது நான் சொல்லிட்டது உண்மைதான். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அந்த சிரமத்தை தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். மாசற்றவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கைனா, கோபத்தில் இன்னது செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிடறான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 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 பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் வந்து என்கிட்ட சண்டை போடுறார். அவர் கோபத்தில் எரியுது மூஞ்சி. உன் ஜாக்கிரதை அப்படின்னா கோபம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். என்னை அதாவது என்னை வந்து மிரட்டினோன்னா அவங்க மிரட்டுற வேலையை செய்வாங்கல்ல, தேவைப்பட்டா மிரட்டாமல் வாயால் மிரட்டுறது தான் கருத்து இன்னா செய்தல். அது வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இது நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு வளர்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இடுக்கன் வருங்கால் நகுக. ஏதாவது புரிஞ்சுதா இடம்? எனக்கு அது கிடைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்குதுன்னு ஆசைப்பா, அது அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொருள் எனக்கு இத்தனை உருட்டிக்கிட்டு இருக்க மண்டையில், ஆனால் பொருள் கையில் வந்ததில்லை, இப்போ அது கிடச்சிது எனக்கு. அப்போது நாம் இது என்ன நம்மளை பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கடவுளை வச்சு வளர்ந்தால் தான் சரியான சிரிப்பு, இல்லைன்னா அதுவும் ஆணவ சிரிப்பு தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல திருவள்ளுவர் பேசுகிறாருன்னா, எப்படி அந்த இருள் பிறப்பு கடவுள் இதுக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இது சமணத்தில் பௌத்தத்தில் கிடையாது. இடுக்கன் வருங்கால் நகுக சமணத்தில் சொல்லவே முடியாது, பௌத்தத்தில் சொல்லவே முடியாது. அவங்க வருத்தப்பட்டே பாரம் சுமக்கிறவர்கள், தேவைப்பட்டால் பாரத்தை பிடுங்கி விடுகிறவர்கள். அப்போ வருத்தப்பட்டு பாரத்தை பிடுங்குவதும் சுமப்பதும், சுமப்பதுனா தட்டை கையில் சுமக்கிறது, பிடுங்கிறதுனா மயிரை பிடுங்குறது, இது ரெண்டும் அவங்க வேலை தான். ஆ, முதல்ல பிச்சை எடுக்காதன்னு சொன்ன திருவள்ளுவர் பௌத்தம் பேசியிருப்பாரா? அவங்க பிச்சை எடுத்தவங்க தான். தெரியுது இல்ல. பிச்சைன்னா நான் பிச்சைன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின்னு சொன்ன மனிதருக்கு அந்த இறக்கிறதையே கொள்கையா வச்சாங்க இல்ல, அது ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார் இல்ல. ஒரு மனசாட்சியை பேசுறவர் அதுலயே இவங்களுக்குலாம் இன்னும் புத்தர் பேசினது அந்த அறிவார்ந்த விஷயத்தை உள்வாங்கிறது வேற, ஒரு செயல்பாட்டுக்கு மதத்தை அங்கீகரிப்பது வேற. அதுல அவர் வரல. அறிவார்ந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற மிகப்பெரிய அறிவாளி. அறிவாளியா இருந்தவனா புறந்தல்லாம எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய அறிவுத்தன்மையை வள்ளுவர் பெற்றிருக்கிறார். அதுல போய் அவர் அவர்தான் இவருன்னு சொல்லக்கூடாது, நான் அவன் இல்லை, அதான் முக்கியம் அதுல. அப்படித்தான் அவர் எழுதுறார் எல்லாத்தையுமே. அதுக்குள்ள போய் நான் தான் நீ நான் யார் ஒத்துப்பாங்க, எவனுமே அந்த வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டான். நான் தான் நீ நீ தான் நான்னா அது காதலர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதுக்காகவே ஒரு அதிக ஒரு ஒரு பாலையே ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறார். நான் தான் நீ நீ தான் நான் அப்படின்னு ஒரு பாலையே ஒதுக்கியிருக்கார் காமத்து பாலை. அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வேற. அதுலேயும் இருட்ட சொல்கிறார். அந்த இருட்டு தான் ரொம்ப அழகாக இவர் ஐயா கூட நம்மளை சொன்னார், அது ஐயா சொல்லுவார் அப்படின்னு. அதில் 1022 நினைக்கிறேன் அது அந்த திருக்குறள்லாம். ஆயிரத்தி 230 பொழுது கண்டு இரங்கல். பொருள் மாலையாளரை உண்ணி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். அந்த பொழுது கண்டு இரங்கல்ல தான் ரெண்டு பாட்டு, புன்கண்ணை வாழி மருள் மாலை என் கேள் போல வண்கண்ணதோ நீ துணை. மாலையில் வர்ற மயக்கத்தை சொல்கிறார் அவர். மாலையில் உண்மையிலே இப்போ அதெல்லாம் கிடையாது, மாலையாவது ராத்திரியாவது எப்பவுமே மயக்கம் வர்றதில்லை யாருக்கும். ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் ஃபீலிங்காக போயிடுச்சு. அது பாவம், அது அவுட் ஆகி போச்சு. திருவள்ளுவருடைய இந்த இடம்லாம் ஃபீலிங் பண்ணுற அளவுக்கு நேரம் எங்கே இருக்குது. முதல்ல எவன் முதல்ல ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றான், ஒழுங்காக வாழறான், ஒழுங்காக வாழ்ந்து ஒழுங்காக சாப்பிட்டா தானே ஃபீலிங் வரும். இப்போ வரதெல்லாம் வக்கரம், வக்கரம் வேறு, அதுக்கான அனுபவ மீதூறுதல் வேறு. அதுக்குள்ளே போய் அப்படியே மென்மையாக அது வந்து மாலை வந்து இனிமையான மாலை மென்மையை தாக்குகிற ஒரு அனுபவம் வந்து இப்போ கிடையாது உங்களுக்கு. மாலையும் நீயே, காலையும் நீயே, கன்றாவையும் நீயே நாம் மாற்றிட்டோம். அதனால் அதுக்குள்ளே நாம் வந்து அந்த சிக்கலுக்குள்ளே நாம் என்ன பண்ண முடியாது, அது வந்து அதுக்கான பொருளை நேரடியாக கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டோம் அதை. அதனால் அந்த ரெண்டு திருக்குறளில் இருள் இருள் சார்ந்த மருள் அது வந்து, ஆனால் அந்த மருள் வந்து மென்மையான மருள். அந்த மருள் வரலன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட தெளிவுக்கே போக முடியாது, நீங்கள் பண்புடையவராகவே மாற முடியாது. அது ஒரே ஒரு இடத்துல பிரகாஷ்ராஜ் மட்டும் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அவர் அவர் தெரியும் உங்களுக்கு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணார், யாரை கைவிட்டார், எவ்வளோ பேரை கல்யாணம் பண்ணார். ஒரு அறிவாளி தான் அவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல்ங்கிறது ஒரு மென்மையானது. அது திருவள்ளுவர் சொன்ன அதே கருத்தை திருக்குறளை சொல்லி சொல்லலை. எத்தனை பேர் ஒன்றாலும் லவ் பண்ணுங்க, ஆனால் அதை கை வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதுக்குள்ளே மென்மைக்குள்ளே கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா அது டமார்னு உடஞ்சிரும் அப்படின்னு பேட்டியில் கொடுத்துருப்பார். அதனையுமே அது புதிய தலைமுறை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் படித்தது ஒரு 4 வருஷம் இருக்கும். இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தர் லவ் பண்ணுறான், அவன் அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு 4-5 வருஷம் காதலிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரான். சார் அந்த பொண்ணு இப்படிலாம் நான் செஞ்சேன், இப்படிலாம் சொன்னேன், இப்போ வேணாம் இருந்துன்னா நான் சொன்னேன், என்றைக்கா இருந்தாலும் அது வேணுங்கிற மாதிரி செய்யணும். வேணான்றப்ப வேணாம் தான், என்றைக்கா இருந்தாலும் வேணும்னா வேணுன்ற மாதிரி தான் நீ செய்யணும். வேணான்னா வேணாம் தான், அதை போயெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் நான். புரியல அது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் யாரும் சரியாக காதலிக்கல, அதனால அந்த கோளாறு. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மென்மைத்தன்மை, அதனால தான் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னார், மலரினும் மெல்லிதுனார். அதை அவன் உணர்றான். ஏன்னா அவன் வந்து எங்கேயாவது எதிர்பார்த்து கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இல்லாமல் அதே சமயத்தில் மனசுக்குள்ளேயே போனாலும் சந்தேகப்படுற திருவள்ளுவர் அடிக்கிறார்ல, கொஞ்சமும் மாறக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக உள்ளே போனாலும் சந்தேகம் வந்துடும். இதுக்குள்ளே எப்படி வந்து அதை என்ன பண்ணுறது, மழலை மாறி தவழணும். மழலை மாறி தவழ்ந்தால் தான் அது உணர முடியும். அதனால தான் மலரினும் மெல்லிது குழந்தைங்க, அதுக்கடுத்தது காமம். இந்த ரெண்டுக்குள்ளேயும் அந்த மனநிலையை வந்து மென்மைப்படுத்துகிற அந்த வேலைக்கு தான் காமத்துப்பார். மனத்தை மென்மைப்படுத்துவது, மனத்தை மென்மைப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அவுட்டு. இன்னும் மனத்தை வச்சு தான் திருவள்ளுவர் அந்த இருளை வெல்றதையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. மனநலம் வராத வரைக்கும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வெற்றி பெறவே முடியாது. மனநலத்து ஆகும் மறுமை, இந்த ஏழு பிறப்பையும் பேசுகிறார் திருவள்ளுவர். வந்து பிறப்பை வந்து ஏழு பிறப்பு, அதாவது அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு, அதுக்கப்புறம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய், நோய்னா பிறப்பு. இந்த இடத்துல இப்போ ஏன் திருவள்ளுவர் பிறப்பு தொடர்ச்சி ஏற்றுக்கிறார்? வெறுமனே வந்து பௌத்தம் சொல்கிற மாதிரியான பிறப்பு தொடர்ச்சி கிடையாது. அது மனநலம் வருகிற பௌத்த, அதாவது மனநலம் வருகிற வரை பிறப்பு தொடர்ச்சி உண்டு, அப்போதான் மறுமையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுலேயும் என்ன ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்துலாம் சொல்கிறப்ப, பிறப்பினுடைய ஏழு வகைக்குள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறப்பை திருவள்ளுவர் ஏற்றுக்கிறவர் தான். அது பிறப்புங்கிற வகையில் நாம் விரிவாக பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு எதுக்காக அதை இணைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இருள் என்பது தொடர்ச்சி பெறுவது, அது விடிஞ்சாதான் மாசரு காட்சி இன்பம், அது விடிஞ்சாதான். அப்போ சைவம் சொல்லுகிற ஆணவத்துக்கு மூலத்தன்மையில் இருளை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற உண்மை. அதுக்கப்புறம் மெய்ப்பொருள்ங்கிறது இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்று ஈண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்கிறப்போ, பிறப்பை எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் அதை நோய்க்கு சொல்கிறார். பிறப்புங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் நோய் தான், எல்லாருக்கும் வந்து பிறப்பை வந்து ஏன் நோயின்னு சொன்னார்னா, உடனே பௌத்தத்தின் அடிப்படையில் பிறப்பு என்பது துன்பமயமானது அப்படின்னு சொன்னார்னா, நோய் சொன்னார், மருந்து சொல்லும்போது என்ன வருது, பிறப்பு காப்பாற்றப்படுகிறது. அதை வெறும் நோயாக சொல்லி விடுபடுதல் கிடையாது, மருந்து சொல்லும்போது அது சரி செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். நோயின் மட்டுமே சொல்லியிருந்தால் அது விடுபடுத்தப்பட வேண்டும், ஆனால் மருந்து தந்து வாழ வைக்கிறீர் அப்படிங்கிறது தான் திருக்குறளோட நோக்கம். வெறும் நோயோட நிற்கிறது இல்லை. அதனால தான் இந்த நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் கெட்ட தெளிவாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறது. இன்னும் இந்த இருளோட வேலையை எப்படிலாம் சொல்கிறாருங்கிறதுக்கு தான் நம்ம தலைப்பெலாம் நிறைய வச்சுருக்கிறோம். இருள் அப்படிங்கிறது ஒரு மூலப்பொருள், அது வேண்டுதல் வேண்டாமை அடிப்படையில் நம்மை சேர்ந்து இருக்கிறது, வேண்டுதல் வேண்டாமை அடிப்படையில் கடவுளை விட்டுவிட்டு இருக்கிறது, அல்லது கடவுள் அதிலிருந்து வெளியே இருக்கிற ஒரு தெளிவான ஒரு ஆளாக இருக்கிறார். இப்போ இதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற வேலையில் மற்றது எல்லாம் இணையுது. அதுக்குள்ள மிக தெளிவாக அதில் பௌத்தமோ சமணமோ இல்லைங்கிற விஷயம், திரு இருள் என்கிற ஒரு பொருளை திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்வதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அதுதான் முக்கியம். இருள்ங்கிறத ஒரு பொருள், மூலப்பொருள், அடிப்படை புலன் கலந்த பொருள் அப்படிங்கிற வகையில் ஏற்றுக்கிறாரு. இந்த மருளானா மானா பிறப்புங்கிறத சொல்கிற இடத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப தெளிவாக மயக்கத்தை தருகிற இந்த பிறப்பை உடம்போடும் உயிரோடும் இருளோடும் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது அறிவாளி என்பதை சொல்கிற வர்றப்போ தான் அறிவு என்பது இந்த மனம் வரைக்கும் கிடையாது. அதுக்கு தான் மனத்து உலது போல காட்டி, அறிவு வந்து மனத்தில் கிடையாது, மனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, வெளிப்படும் போது இனத்து உலது ஆகிறது, ஆனால் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் அறிவு எது, உயிரின் குணம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியம். அப்போ உயிர் அறிவாளி, இந்த உயிர் என்கிற அறிவாளி, மனம் என்கிற கருவி, அதுக்கப்புறம் இருள் என்கிற இருவினை, இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இருள் என்பது வேறு ஒரு பொருளாகவே சொல்லப்படுகிறது. ஏன் உயிரை பொருளாக சொல்லலாம், ஏன் கடவுளை பொருளாக சொல்லலாம், தெரியுதுல்ல? இது எல்லாத்தையும் சொன்ன பிறகு இந்த உலகம் என்பதை வைத்து கொண்டு தான் பொருள் முடிவை சொல்லுகிறாரே தவிர கருத்தியலாக அதையும் சொல்லல். அதான் திருவள்ளூரில் கவனம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருள் என்ற அந்த சொல்லை சைவம் ஆணவம் என்று கருத்தாக சொல்லுது, ஆனால் இருளாக சொல்லும்போது அது ஒரு காட்சி பொருளாகும். இருள் என்பது உலகத்தில் இருக்கிற ஒரு காட்சி பொருள் தான். அதை சிவஞான முனிவர் கூட எழுத திணறார். எப்படி எழுதுறார்னா, இருள் அது உண்மை எழுதுவார், ஆனால் இருளை வந்து ஒரு பொருளாக நிறுத்த மாட்டார். தாமச குணத்தோட வேலைன்னு எழுதிட்டு போயிடுவார், அந்த ஆகம வேத அந்த முறையில் போயிடுவார். ஆனால் இருள் என்பதை பொருளாக நிறுவியவர் இந்த இடத்துல சைவ சித்தாந்தமே அவங்களுக்கே கொஞ்சம் புரியாமல் போயிடும். ஆணவத்தை எழுதிட்டதுனால அவங்களுக்கே இந்த இருளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் திணறாங்க. ஆனால் திருவள்ளுவர் ரொம்பவும் தெளிவாக இருள் என்பதை கடவுளுக்கு நிகராக வந்து நமக்கு சொல்லிடுறாரு. இன்னொரு இந்த பக்கம் இருள், இந்த பக்கம் கடவுள். கடவுள் அல்லது இறைவன் இந்த அவனை வந்து இருள் வந்து என்ன பண்ணாது, சேராது. அது இருவினை தான் சேரும், வேண்டுதல் வேண்டாமை தான் சேரும். இந்த வேண்டுதல் வேண்டாமை இலான்றது அவனை தூக்கி பிடிச்சிட்டார். சேரா இறைவன் மட்டும் இல்லை, அடுத்த திருக்குறளில் அதுக்கான இன்னொரு விளக்கத்தையும் வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொல்லிட்டார். அப்போ ரொம்ப தெளிவாக இருள் என்கிற ஒரு தனிப்பொருள் சொல்லப்படுவதனால் கண்டிப்பாக அது பௌத்தமோ சமணமோ இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு தெளிவான விஷயம். அதை வச்சு தான் பிறப்பினுடைய அனைத்து செயல்களையும் அவர் திட்டமிட்டு சொல்லுகிறார். அதில் களவு திருட்டு வேலை, அப்புறம் வந்து பேதமை என்கிற பிறப்பு தன்மை, கோபம், இன்னா செய்யாமை, இதெல்லாம் அவர் இணைக்கிறார். எதில் நேரடியாக இணைக்கிறது, நேரடியாக இணைக்காமல் சொல்கிறது வேற. நல்லா கவனம் வச்சுக்கணும், இருளோட நேரடியாக இணைக்கிற பொருள் தன்மைகள் வேற. அதுக்கப்புறம் மல்டி ரெண்டாவது கட்டமாக வருது இல்லை, அதெல்லாம் வேற. அப்படிதான் நீங்கள் அந்த வினை கொள்கையை படிக்கும்போது அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. பின்னாடி சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இல்லை உயிர்களும் வினைகளும்லாம், அந்த இடத்துல அதெல்லாம் புரிஞ்சிடும். அதனால் ஒன்றும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. என்ன ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளை வச்சு பொய்யா விளக்கம், அதுதான் வினையை தீ, அதான் இருட்டிலிருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வர்றது. பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு அருளுடையதாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிதான் உங்களுக்கு பொய்யா விளக்கம் வரும், இருள் தீரும். பொய்யா விளக்கம்னா மறுபடியும் ரிவர்ஸ் கிடையாது, அதுக்குள்ளே பின்னடைவு கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் இந்த பிறப்போட வேலை என்னன்னா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருளை அருளுக்கு மாற்றாமல் பொருள் அல்லவற்றை பொருளாக அதில் ஏற்றும்போது நமக்கு பிறப்பு தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக, பிறப்புக்கு காரணமானது இருள் என்கிற வகையிலேயும் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார். இந்த வகையில் உங்களுக்கு இன்றைய சொற்பொழிவினை நிறைவு செய்து நாளை நாம் மீண்டும் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவர்.